الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைசாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி இந்திய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன்.
ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள், சாபியவன்கள், சபாவு சாபியங்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்னும் உண்டாவதாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்திலும் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், குறிப்பாக இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தனிமையிலும் கூட்டாகவும் எல்லா நிலைமையிலும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே நாளைய மறுமை நாளே அல்லாஹ் அனைவரையும் முத்தகீன்களுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத் சுர்தௌஸை கூலியாக தந்து அனைவருக்கும் அல்லாஹ் அருள்புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நிம்மதியை மனிதனுக்கு அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கின்ற ஒரு இடம்தான் அல்லாஹுடைய மாளிகை. எனவே நாம் ஜும்மாவுடைய நாள் இன்றைய நாளை அலங்கரிக்க இன்றைய நாளிலே நன்மைகளை தேடிக்கொள்ள வந்திருக்கிறோம். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த பள்ளி வாயிலே மாஷா அல்லாஹ் காபத் அழகாக போடப்பட்டு பின்னால் உள்ள சகோதரன் அப்படியே முன்னுக்குவாங்க காபத் உட்கார்ந்து கொண்டிருக்கார். அல்லாஹ் வரக்க செய்வான். பேசக்கூடிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில, அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் வாரத்துக்கு அனுகூலம் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த விஷயத்தை ஆரம்பித்துக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்துல நிம்மதிய அமைதிய பரக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குமாக இருந்தா அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது. ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அஹப்பு பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா وَأَبْغَضُ الْبِلَادِ إِلَى اللَّهِ أَسْوَاقُهَا صلى الله عليه وسلم ஒரு சொன்னார்கள், ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான். இன்றைக்கு நாம பார்க்கிறோம் உலக அதிசயம் சரி எவ்வளவு விடயங்கள் உலகத்தில் இருக்கின்றன, ஆனா அங்கே எல்லாம் ஒரு வகையான சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமானது. யாரெல்லாம் பள்ளியோடு துறவு வைத்துக் கொள்கின்றார்களோ அவருடைய சந்தோஷம் நிம்மதி என்பது அது நிரந்தரமானது. இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய நிம்மதி அல்ல, மௌத்துக்கு பின்னாலையும் அந்த நிம்மதி இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, பள்ளி உள்ள என்ன கிடைக்கிறது? சொல்லுவாங்க அழகி வத்தன் சொன்னார்கள், அவங்களுக்கு விருப்பமான இடம் இந்த உலகத்துல மஸ்ஜிது தான். பள்ளி உள்ள என்ன கிடைக்கிறது? பள்ளி உள்ள வரக்கூடியவர்கள் அமைதியை பெற்றுக் கொள்கின்றார்கள், நிம்மதியை பெற்றுக் கொள்கின்றார்கள், பரக்கத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். பள்ளியோடு தொடர்பாக கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காராகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எனவே பள்ளியோடு யாரெல்லாம் தொடர்பாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். இன்னும் சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமானது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாக்கக்கூடிய இடம் உலகத்தில் இருக்குமா இருந்தால் அது பஜார் கடை தெருவுன்னு சொன்னார். பாருங்கள், கடை தெருவில் என்ன நடக்குது? கடை தெருவில் இல்ல மக்கள் என்ன செய்கின்றார்கள்? கண்ணியமானவர்களே, இரண்டில் சந்தோஷமாக இருக்கின்ற நண்பர்களை எப்படி பிரிக்கலாம்? சந்தோஷமா இருக்கின்ற குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்? ஊர்ல எப்படி பிரச்சனையை ஏற்படுத்தலாம்? எப்படி ஊர்ல அநியாயம் செய்யலாம்? இந்த விடயம் எல்லாம் இங்க தீர்க்கப்படுகிறது பஜார்ல. எனவே பஜார்ல யாரெல்லாம் கூடுதலாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடை தெருவில் கூடுதலாக காலத்தை கழிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரமாகுவார். பள்ளியோட யாரெல்லாம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றார்களோ கண்ணியமானவர்கள் எல்லாம் பக்கம் நெருங்குவார்கள். எனவே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித் சொன்னார். அது மாத்திரமல்ல, அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுகளை சொல்லியிருக்கின்றார்கள் ஏராளமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் ஒன்றுதான் மஸ்ஜித். ஒரு ஊரில் முஸ்லீம்கள் வாழுகின்றார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் ஒரு ஊரிலே இருப்பது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊருக்கோ ஒரு கிராமத்துக்கோ போனால் அந்த ஊரிலே முதலாவது மஸ்ஜிதை நிறுவுவார்கள். அது மாடிக்கணக்கான மஸ்ஜித் அல்ல, சாதாரண ஓலை குடிசையிலான அல்லது ஈத்தமர ஓலைகளான ஒரு மஸ்ஜிதை நிறுவுவார்கள். எனவே ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகின்றார்கள் என்பதற்குரிய அடையாளம் அந்த ஊரிலே மஸ்ஜித் இருப்பது. எனவே இந்த மஸ்ஜிதோடு மக்கள் எப்படி தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹுடைய அருள் அங்கே இருக்கிறது. ஒரு ஊருக்கு அல்லாஹ் சோதனையை இறக்க நாடினால், அல்லாஹுடைய தண்டனையை இறக்க நாடினால், அல்லாஹ் முதலாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதை பார்க்கலாம். மக்கள் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறார்களா? மஸ்ஜிதி மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்றார்களா? மஸ்ஜித என்னென்ன அமல் இருக்கிறது என்பதாக முதலாவது அல்லாஹ் பார்க்கிறான். மஸ்ஜிதிலே அமல் இருக்குமாக இருந்தா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அங்க வரக்கூடிய சோதனைகள் அப்படியே அப்புறப்படுத்தி இன்னும் ஒரு இடத்துக்கெல்லாம் சோதனை அனுப்பிடுவார். எனவே ஒரு மஸ்ஜித் என்பது ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழ்கின்றார் என்பது கூடிய அடையாளம். அது மாத்திரமல்ல, மஸ்ஜித் இருக்கிறதே கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். ஒரு மஸ்ஜித் என்பது ஒரு தனவந்தரால் கட்டப்படலாம் அல்லது ஒரு நாட்டினுடைய பணத்தினால் பள்ளி கட்டப்படலாம் அல்லது ஒரு ஜமாத்தினால் பள்ளி வாயில் கட்டப்படலாம் அல்லது ஒரு ஊரினுடைய பணத்தால் பள்ளி கட்டப்படலாம். ஆனால் இந்த பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். இங்க யாருக்கும் வந்து போகலாம். கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, மஸ்ஜித் என்பது இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான. பிரம்மாண்டமான வானத்தை படைத்து அல்லாஹ் வானம் அல்லாஹ்வுக்கு என்று சொன்ன அல்லாஹ், பிரம்மாண்டமான பூமியை படைத்தது பூமி அல்லாஹ்வுக்கு என்று சொன்ன அல்லாஹ், நட்சத்திரங்களை படைத்து நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ், இந்த பள்ளி வாயில்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜிதுகளும் உலகத்திலே உள்ள பள்ளி வாயில்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சொந்தம். இங்க யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் போவார். அதே போல கண்ணியமானவர்களே, இன்னும் சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய மகிமைகளை ஏராளமாக சொல்லி தந்தார். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களால தாங்கிக் கொள்ளேயும், எங்கட மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்றா தாங்கிக் கொள்ளேயும், எங்கட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றா தாங்கிக் கொள்ளேயும், ஆனா எங்கட மஸ்ஜிதுக்கு ஏதாவது ஒரு நடக்கு என்றா உங்களால தாங்கிக் கொள்ளேயா? ஏன் அவ்வளவு பெரிய உணர்வு எங்கட மஸ்ஜிதோடு நெருங்கி இருக்கு. ஆனா இது வாய் வார்த்தைகளால் மட்டுமல்ல, மஸ்ஜிதுக்கு ஒரு கல் அடிக்கின்ற போது நாங்கள் துள்ளி எழுப்புகின்றோம், நாங்கள் கவலைப்படுகின்றோம். ஆனால் இந்த கல் அடி ஏன் விழுகிறது என்று யாங்க யாரும் யோசிக்கிறதில்லை. அல்லாஹுடைய மஸ்ஜிதை பாழாக்குகின்றோம், தொழுகைக்கு வராமல் இருந்தார், அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்தாமல் இருந்தார், அல்லாஹுடைய சோதனை வரும். அது பள்ளிக்கு வரலாம், அல்லது எங்களுக்கு வரலாம், அல்லது நாங்கள் வாழக்கூடிய முழு ஊருக்கும் வரலாம். எனவே கண்ணியமானவர்களே, சோதனைகள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் எங்களிடம் இருந்து அமல் இபாதத் செய்து பார்த்தோம். எனவே இபாதத்துக்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனவே முதலாவது இந்த மஸ்ஜிதுடைய மகிமையை நாங்கள் விளங்க வேண்டும். இமாம் ஜஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் மஸ்ஜிதோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார், சிறியவர் தொடர்பு வைத்துக் கொண்டாலும், இமாம் ஜஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் காபிராக இருந்தாலும் பரவாயில்லை, மஸ்ஜிதோடு சின்ன தொடர்பை அல்லாஹ் வைத்திருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்காமல் விடமாட்டான் என்பதால் இருந்தார். எனவே அன்பானவர்களே, மஸ்ஜிதோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது மஸ்ஜிதுடைய பெருமதியை நாங்கள் விளங்க வேண்டும். இரண்டாவது, மஸ்ஜித் எப்படி பெருமதியானதோ, உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மஸ்ஜித் எப்படி சிறப்பானதோ, அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், இந்த மஸ்ஜிதோடு தொடர்படக்கூடியவர்கள், இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள், இந்த மஸ்ஜிதை கடமை செய்யக்கூடிய உலமாக்கள், ஹாஃபில்கள், வாஜின்கள், ஊழியர்கள், இந்த மஹல்லாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய தனவந்தர்கள், ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், இந்த பள்ளிக்கு வந்து போகக்கூடியவர்கள் எல்லோரும் சிறந்தவர்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகின்றார்களோ அவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இன்றைக்கு எங்களோட பள்ளியில ஆவிஸ்மார் பள்ளியில் இருக்கிறார். சில ஊர்களில் ஒரு என்ன செய்வார்கள்னா, அந்த மஹல்லாவில் இருந்தால் சாப்பாடுகளை சமைச்சு கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு, நாங்கள் கொடுக்கக்கூடிய தேநீர் அல்லது வேற ஹதியாவாக இருக்கலாம், இது யாருக்கு ஹதியா கொடுக்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாட விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பாதுகாக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இமாமத் செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பாலாக்காமல் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இரவும் பகலும் சேவை செய்யக்கூடியவர்கள். எனவே நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு கலவுகள் ஆகாது, அது அல்லாஹ்வுடைய விருந்தாளி. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நினைச்சி, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், எனக்கு ஒன்றுமே இல்லை, கடுமையாக பசியால வறண்டு கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வருகிறார். வந்ததுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் தூதனு சொல்கிறார்கள், ஏதாவது கொடுப்பது கிட்டதா? ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, அந்த சஹாபிய அந்த மனிதரை ஒரு சஹாபி ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்று அவருடைய பிள்ளைகள் அப்படியே பசியில போட்டு இந்த சஹாபியை அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி என்பதனால் கௌரவப்படுத்தினார்கள், அவருடைய வயிறு நிறைந்த உணவளித்தார்கள், விருந்தளித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளி என்பதனால் சஹாபாக்கள் அப்படி விருந்தளித்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், இந்த மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடியவர்கள், எனவே கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு எங்களாலான பங்களிப்புகளை கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு யாரெல்லாம் தொடர்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா கொஞ்சம் யோசி பாருங்கள், நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட வாய்க்கு யோசி பார்க்காத உணவில்லாமல் கொடுப்போம், நாங்கள் பார்க்காத இடமெல்லாம் கொண்டு காட்டுவோம், எங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எங்களோட சொந்தக்காரர் வந்திருக்கிறார், எங்களோட விருந்தாளி வந்திருக்கிற அறிமுகப்படுத்துவோம். எனவே இது சாதாரண உலகத்துல ஒரு விருந்தாளிக்கு நாங்க கொடுக்கிற கண்ணியம். அல்லாட பள்ளிக்கு யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ அவங்க அல்லாட விருந்தாளி. எனவே அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற போது அல்லாஹ் எங்கட பொருளாதாரத்துல பறக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நிச்சயமாக எங்கட புள்ள ஊட்டிகள வாழ்க்கையில ஒழுக்கத்துல பறக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் எங்கட பரம்பரையத்தை கபூல் செய்வான். அல்லாஹ் எங்கட பொருளாதாரத்தை கபூல் செய்வான். நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தையே சுவரிக்கத்தை கபூல் செய்வான். எனவே இந்த தீனுக்கு ஹிதுமத்தாக இந்த மசூதிய பணிக்கு ஹிதுமத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லலாம் வழங்கி வசலம் அவர் சொன்னார்கள், இந்த மசூதி சிறப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் மசூதிக்கு எந்த அளவுண்டா தன்னுடைய உள்ளத்த தொடர்பாக வைத்துக் கொள்கிறான். ஒரு மசித் ஒரு ஊரிலே ஒரு மசித் இருக்கிறது. அந்த மனிதன் அறிவில்ல, அறிவளவல்ல, பொருளளவல்ல, பணமளவல்ல, அவனுடைய உடல் அளவல்ல, அவனுடைய உள்ளம், அவருடைய உள்ள மசிதோடு திறப்பாரு. ஒரு வக்த சொல்லிட்டு போனா எப்படி அடுத்த வக்து வர? இன்றைக்கு இந்த பள்ளிகளை நாங்க பார்க்கிறோம், மாஸ்டர் அல்லாஹ் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய சிலர்கள் நேர காலத்தோடு குருவானது வந்து விடுவார். அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போது நேர காலத்தில் குருவானதற்கு இந்த ஆசையோடு இருப்பார். எனவே இப்படி பள்ளியோட ஒரு அன்பு, பள்ளியோட ஒரு உள்ளத்தை தொடர்பு, இப்படி யாரெல்லாம் அந்த உள்ளத்தை தொடர்பாக வைக்கிறாங்களோ பள்ளியோட, அநியாயம் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கும் அனுபவம் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அதுக்கு மேலே மேற்குறைவு செய்வதற்கு நீதிமன்றம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் செய்த பாவத்தின் விளைவாக நாளைய மறுமையிலே சிலர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், இன்னும் சிலருடைய முழங்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், இன்னும் சிலருடைய கழுத்து வரைக்கும் வேர்வை இருக்கும். இன்னும் சில மனிதர்கள் யானப்பி யானப்பி எனக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவார்கள். ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் யா உம்மத்தி யா உம்மத்தி என்ற சமூகத்துக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவார்கள். எங்களுடைய கவலை யானப்பி யானப்பி எனக்கு என்ன நடக்குமோ, என் மனைவிக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சோருக்குவாதியாக எங்கட கவலை மறுமையில. ஆனா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னை ஏற்றுக்கொண்ட சமுதாயமே எங்க போவாங்களோ, சோருக்கம் போவாங்களோ, நரகம் போவாங்களோ, அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களோ, தடுமாறுவாங்களோ என்ற ஒரு கவலை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமாக அந்த கியாமத்துரிய நாள் அமல் இதுமொழி கஷ்டமான ஒரு நாள். அந்த நாள்ல லட்சக்கணக்கான மைலுக்கு அப்பா இருக்கக்கூடிய சூரியன் கண்ணு கெட்டுகின்ற அளவுக்கு அல்லாஹ் நெருக்கமாக்கி கொண்டு வருவான். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏழு கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா, தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொடர்பாக வைத்தவர். மஸ்ஜிதுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் அல்ல, உள்ளத்தை கொடுத்தவர்கள் அல்ல, உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொடர்பாக வைத்தவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புண்டா. இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி நிர்வாகத்தைக்கு மூணு வருடங்களை கொடுக்கவர்களுக்குரிய சிறப்பை சொல்லணுமா? இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி மாத மாத ஒரு தொகை பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை சொல்லணுமா? இந்த மஸ்ஜிதிய கிருதத்தில் இருக்கக்கூடிய ஹாலரத் ஹாமிதுமாருடைய சிறப்புகளை சொல்லணுமா? கண்ணியமானவர்களே, ஒரு மனித உள்ளத்தை தொடர்பாக வைத்தாலே இவ்வளவு சிறப்புண்டா. நாங்கள் எங்கட கால நேரத்தை, எங்கட பணத்தை, எங்கட பொருளாதாரத்தை கொடுப்போம்ண்டா எவ்வளவு சிறப்பெல்லாம் வச்சிருக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் சொல்லலாம் அலைவசன சொன்னார்கள், யாரெல்லாம் மஸ்ஜிதுக்குள்ள வராங்களோ, மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது அந்த மனிதன் துவா ஓதி உள்ள வருகிறார். உள்ள வந்துட்டா எங்களுக்காக வந்து வெளியே போகும் வரைக்கும் மலக்கு துவா செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்பு தான் அல்லாட படைப்போ மலக்குமாறு. அல்லாஹ் ஏவியவள அணு அளவு மாற்றம் இல்லாம செய்யக்கூடியவர்கள் தான் மலக்குமாறு. நாங்க எங்கள்கிட்ட ஒரு வேலையை சொன்னா அது சரியாக நடக்காது, முன்பின் நடக்கும். மனைவி ஒரு லிஸ்ட் தருவா, அந்த பொருட்களை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கு பின்னால பார்த்தா லிஸ்ட்ல உள்ள சில பொருட்களை காணல. இப்படி நாங்க குறைவு செய்வோம், ஆனா மலக்கு வாய்ப்பை குறைவு செய்ய மாட்டார்கள். அல்லாட கட்டளைய அணுவலுவாக நூற்றுக்கு நூறு மீது நிறைவேற்றக்கூடியவர்கள் மலக்குமார்கள். மனைமார் அவங்களுக்கு இல்ல, ஊடுறக்கம் இல்ல, தூக்கம் இல்ல, அவங்க எல்லாம் அல்லாவுடைய கட்டளை செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த மலக்குமார் என்ன செய்கிறார் தெரியுமா, யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு முதலாவது வருகின்றார்களோ அவர்களுக்கு அவன் துவா செய்கிறார். இந்த உலகத்துல பெருமதியான துவா மலக்குமார் துவா. அந்த துவாவுக்கு யாரெல்லாம் ஆளாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அதிகமாக பள்ளி உள்ள நேரத்தை கழியுங்க. எப்படி மலக்குமாக துவா செய்கிறார்கள்? நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் அந்த துவாவை செய்கிறார். மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சிடு. அப்துல்லா இந்த மனிதன் பள்ளிக்கூடத்தை நினைச்சா, யா அல்லாஹ் இந்த அப்துல்லாட பாவத்தை மன்னிச்சிடு. அடுத்து மனக்கு துவா செய்கிறார், யா அல்லாஹ் இந்த அப்துல்லாவுக்கு இரக்கம் காட்டிடு. மனக்கு துவா செய்கிறார், மலக்கூடிய துவாவை பெற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாம் தோற்க போகலாம். கனியமானவர்களே, எனவே மசூலுக்கு கூடுதலாக நேரத்தை நாங்கள் கழிப்போம். எனவே அல்லாஹுடைய மசூதோடு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்துகின்றார்களோ, இருளான சந்தர்ப்பங்கள், இருட்டான சந்தர்ப்பங்கள் யாரெல்லாம் பள்ளிக்கு நடந்து வருகின்றார்களோ, இருளில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த யாரெல்லாம் வருகின்றார்களோ, நாளைய கயாமத்துடைய நாளிலே மக்கள் எல்லாம் இருள் இருட்டு என்று தடுமாறுவார்கள். அல்லாஹ் அந்த நாளில் பின்னூர் இஸ்லாம் பரிபூர்ணமான வெளிச்சத்தை கொடுப்பார். கயாமத்துடைய நாள் கடுமையான இருட்டு, கடுமையான இருள், அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அதாவது இரவையில யாரெல்லாம் பள்ளிக்கு போனாங்களோ அந்த மக்களுக்கு எல்லாம் நாளே மறுமையில வலிச்சது கொடுக்கும். என்னுடைய இல்லத்துக்கு நீ வந்தாய், இன்றைக்கு நான் உன்னை பிரமாசமாக்குறேன் சொல்லி அல்லாஹ் நாளே மறுமை நாளில் அந்த அடியான கண்ணியப்படுத்துவோம். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய சிறப்புகள் அல்லாஹ் ஏராளம் குர்ஆன் சொல்லியிருக்கிறார். அதே போல ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த மஸ்ஜிதோடு நான் முதலாவது சொன்னேன் மஸ்ஜிதுடைய மகிமை, இரண்டாவது சொன்னேன் மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய சிறப்புகள், மூன்றாவது கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம். முதலாவது மஸ்ஜிதோட நடந்து கொள்ளக்கூடிய முறையை இஸ்லாம் தெளிவாக எங்க வீட்டில் நடக்கிறத போல மஸ்ஜிதுல நடக்கலாம், எங்க ஆபீஸ் நடக்கிறத போல மஸ்ஜிதுல நடக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஒரு முறை இருக்குது. இன்னைக்கு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்டா, வீட்டில் இருக்கும் போது பேனே போடுற இல்ல, வீட்டில் இருக்கும் போது என்ன செய்வாரு, கூழ் தண்ணியே குடிக்க மாட்டாரு, மஸ்ஜிதுக்கு வந்தாத்தான் பேன் போடுற. ஒருவர் சொல்லுதாலும் ஒரு பேனை போட்டு கொடுக்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இங்குள்ள பொருளாதாரங்களை இங்குள்ள வளங்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். எனவே முதலாவது மஸ்ஜிதுக்கு நாங்கள் வருகின்ற போது வலது கால முன்வைத்து துவா ஓதி வர வேண்டும். அல்லாஹும் அஸ்தஹலி அபுவாப ரஹ்மத்துக்கு, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில் எனக்கு திறந்துதா, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில் எனக்கு திறந்துதா, உன்னுடைய ரஹ்மத் இல்லாம உன்னுடைய அருள் இல்லாம எனக்கு பொறுக்க போகல, யா அல்லாஹ் உன்னை அது எதிர்பார்த்து நான் மஸ்ஜித் உருக்க வந்திருக்கிறேன், யா அல்லாஹ் நாங்கள் துவா செஞ்சுட்டு உள்ள வரோம். அப்படி துவா செஞ்சுட்டு உள்ள வந்தத்தான் மலக்கியங்களுக்கு அவனு துவா செய்யும். வெளியே போகின்ற போது நாங்க உள்ள வந்துட்டா ஏத்திக்காவுடைய நீயத்தோட நாங்க உள்ள இருக்கிறோம். அமல் இவாசம் கொண்ட மஸ்ஜிதில் நாங்கள் எங்களை காலத்தை கழிச்சோன்னு வெளியே போனாலும் இடது கால முன் வச்சு என்ன செய்யணும், துவாவோ அல்லாஹும் அஸ்வலகமின் பதவிக்கையா அல்லாஹ் உன்னுடைய அபிவிருத்தியை எனக்கு தருவாயாக, எனக்கு வெளியில போனா உன்னுடைய அபிவிருத்தி வரக்கத்தை தருவாயாக, நல்லா இருக்கு நாங்கள் துவா செஞ்சுட்டு தான் வெளியோம். எனவே முதலாவது மஸ்ஜிதில் நடந்து கொள்ளக்கூடிய முறையில ஒழுக்கமாக நடந்து கொள்வோம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜித அமல் இபாதத்தை கொண்டு பாதுகாக்கவே மஸ்ஜிதுக்கு அழகு, ஒரு ஊருக்கு அழகு, இந்த மாபல்களாலோ, இந்த காபட்களாலோ, இந்த லைட்டுகளாலோ, இந்த பேனுகளாலோ அல்ல. இந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகின்ற மக்களுடைய உள்ளத்தை பொறுத்துத்தான் அல்லாஹ் அந்த ஊருக்கு பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அருளை வைத்திருக்கிறான். பள்ளி பெரிதாக இருக்கிறது என்பதனால அல்லாஹ்வுடைய அருள் அதிகம் இறங்காது. பள்ளி சிறுதாக இருந்தாலும், ஓடை குளிர்ச்சியான பள்ளியாக இருந்தாலும், மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அக்கம் பக்கத்துல உள்ள மக்களே பள்ளிக்கு வந்தா ஒவ்வொரு வக்துக்கும் எத்தனை சஃபு பூர்த்தியா. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பள்ளி வாயிலிருந்து நாம் வந்து சொல்வதுண்டு, ஒவ்வொரு நேரங்களில் இரண்டு மூன்று சஃப்புகள் நான் பூர்த்தியாக அளவுக்கு கண்ணியமானவர்களே. எனவே எங்களுடைய சஃப்புகளை கூட்டணும். ஒவ்வொரு யோசிக்கிற எங்க ஊர்ல உள்ள இந்த பள்ளியுடைய சப்பை எப்படி நாங்க கூட்டுற, என்ன முயற்சி பண்ணலாம், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் யோசிப்போம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாதின் ஐந்து நேரங்கள் அதான் சொல்லுகிறார். அதான்ல என்ன சொல்லப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அதான கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். அதான்ல என்ன சொல்லப்படுகிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று முழங்கப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்தக்கதியான ரப் அல்லாஹ் தவிர வேறு யாருமே இல்லை. எல்லாரும் அல்லாஹ் வணங்குவாங்க, தொழில்துறை வணங்குவானா, அவங்களோட தோட்ட துறவுகளை வணங்குவானா, அது பெருசல்ல, பள்ளிக்கு வாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் என்று நாங்க ஒவ்வொரு நாளும் அதான கூப்பிடுகிறோம். அதுக்கு அடுத்த அடிய பாருங்க, மாதின் சொல்லுகிறார், தொழுகை பக்கம் வாங்க, தொழுகை பக்கம் வாங்க, மாதின் கூப்பிடுகிறார். இந்த அடியார்கள் பலவீனமானவர்கள், தொழுகை பக்கம் வாங்க என்று கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. அதனால மாதின் அடுத்த அடியில சொல்லுகிறார், வெற்றி பக்கம் வாங்க. இந்த உலகத்துல உள்ள வெற்றியா, கபூர்ல உள்ள வெற்றியா, மக்கள் உள்ள வெற்றியா, குராசுல உள்ள வெற்றியா, நிறைய கயாமத்துல சுவருக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் உள்ள வெற்றியா, எல்லாம் தொழுகையில வாங்க என்று மாதிரி கூப்பிடுகிறார். அல்லாஹ் இந்த வெற்றியை குர்ஆனுடைய ஒரு ஆயத்துல விளங்கப்படுத்துறான். அங்க பலா, இங்க அப்ல, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். வெற்றி பெற்று விட்டார்கள், திடனாக முஸ்லீம்கள். அல்லாஹ் அவருடைய தன்மையை சொல்கிறான், யார் வெற்றி பெற்றவர்கள், அல்லதீன ஃபீ ஸலாதிஹிம் ஃபாஷியூன். அவர்கள் அவருடைய தொழுகையில இறைச்சத்தோடு தொழுவார்கள். சொல வந்தா கடை தலையில் இருக்காது, சொல வந்தா சிந்தனையே மாறுகள் அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராகிடுவார்கள். உயிர் போனாலும் அது இலகுவா உயிர் போயிடும். சஹாபாக்கள் சொல்வதை போல அவர்கள் குத்து தொழுகையில் எடுப்பாங்க. சில விசஜாந்துக்கள் குத்தினாலும் பழிக்காத அளவுக்கு அவங்களுடைய கொள்கையில அந்த அளவுக்கு அவர்கள் செலுத்துவார்கள். அல்லாஹ் பார்ப்பதை போல சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் அந்த வெற்றியை விளங்கப்படுத்துகிறான். வெற்றி பக்கம் வாங்க, திறனாக வெற்றி பெற்றவர்கள் யாரும் தெரியுமா, தொழுகையில இறைஜத்தோடு தொழுதவர்கள். இவர் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வெற்றியின் பக்கம் தான் முஅதின் ஒரு நாளும் அழைக்கிறார். அல்லாஹ் அந்த வெற்றியின் உச்சகட்டத்தை குர்ஆனுடைய ஆயத்தில் வழங்கப்படுத்துறார். உலாயிகஹுல் வாரிதூன் அல்லதீன யர்தூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்கிறான், யார் தெரியுமா, திடனாக வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் தான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனந்திருக்கிறார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போனா இவங்களை வெளியே அனுப்புறையில் நிரந்தரமாக அங்கேயே தங்கியிருப்பார்கள். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறார் தொழுகையாளர்கள். அதுக்கு பின்னால திரும்ப மாதிரி சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். திரும்ப சொல்கிறார், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். தொழில இருந்தா தொழில் பெருசல்ல, தோட்டத்தில் இருந்தா தோட்டம் பெருசல்ல, வாகனத்தில் இருந்தா வாகனம் பெருசல்ல, உங்களோட பிசினஸ் பெருசல்ல, அல்லா பெரியவன். பள்ளிக்கு வாங்க, அல்லா நினைவுபடுத்திட்டு போங்க கண்ணியமானவர்களே. இறுதியாக மாதிரி சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ். நாங்க எதை சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியணுமோ அந்த கலிமாவை அதான் சொல்லி தருகிறார் கண்ணியமானவர்களே. அதான் என்பது ஒரு கலை, அதை மனுஷியான கணக்குல பேசலாம். கண்ணியமானவர் எதை சொல்ல வருகிறேன்டா, அல்லாஹோட சிந்தனையோடு வாழ்ந்து கவலையான விஷயம் என்னண்டா, எங்கட மக்கள் அவஸ்தாவைக்குத்தான் பள்ளியை பயன்படுத்துறது. பள்ளியின் பக்கம் வாரதே இல்லை. ஒரு நோய் வந்துட்டு அந்த நோய்க்கு தன்னிட இருக்கக்கூடிய பணத்தால குணமாக்கி கொள்ள இயலாது. இன்றைக்கு நோய் நிறைய, இன்றைக்கு எண்ணிலடங்காத நோய்கள். நாங்க எங்கட கல்விக்கு ஒரு தொகையை செலவழிக்கிறத போல, எங்கட பொருளாதார வீட்டு செலவுக்கு ஒரு தொகுதியை செலவழிக்கிறத போல, மருந்துக்கு இன்னொரு தொகை நாங்க செலவழிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நோயாளி இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நோயாளியை கூடிச்சார்கள். முந்தி ஒரு வைத்தியசாலைதான் எல்லா நோய்க்கும் சிகிச்சை அளிப்பார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனி வைத்தியசாலை. மகாரகமில என்ன, புற்றுநோய்க்கு தனியான ஹாஸ்பிட்டல், குஷ்டரோக நோயாளிக்கு வேறையா ஒரு வைத்தியசாலை, ஆக்சிடென்ட் அதுல சம்பந்தப்பட்டது குரலில் தனியான ஹாஸ்பிட்டல், கண்ணியமானவர்களே கண் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் பிரத்யேகமான வைத்தியசாலை. இப்படி நோய்கள் கூடிச்சு. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எங்கட ஆயுள்ல பரக்கத் ஏற்படுமா, நோய் நம்பரும் இல்லாத எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவையா, நாங்க அல்லாஹ்வோட சிறப்பை ஏற்படுத்தணும். அல்லாஹ்வோட சிறப்பை ஏற்படுத்துகின்ற போது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். அந்த வெற்றி சாதாரணமான வெற்றி கண்ணியமான அல்லாஹும் நல்லே. எனவே இன்றைக்கு நிறைய பேர் சமூகத்தில் நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நோயை உள்ளத்திலே உள்ள நோய்களை அகற்றக்கூடியதுதான் அல்லாஹ் குர்ஆன் திலாவத் திக்ர்களை வச்சிருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, அவனால குணப்படுத்திக் கொள்ளேலா, அவனுடைய குடும்பத்துடைய பணத்தை கொடுத்து குணப்படுத்திக் கொள்ளேலா, ஒரு வசூல் இருக்கிறாரு, ஒரு மஹல்லாவில் வசூல் பண்ணணும், அந்த வசூலுக்காக வேண்டி என்ன செய்கிறார் தெரியுமா, நிர்வாகத்தை அனுப்பி ஒரு கடிதத்துக்காக வேண்டி என்ன செய்கிறார், பள்ளிக்கு வருகிறார். சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பத்துக்கான் பள்ளியை பயன்படுத்துகின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயன்படுத்துவோம். கடந்த கால சோதனைகள்ல பள்ளியை தெரியாத நிறைய மக்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வந்து பள்ளியை தெரிந்து பலருடைய மோதனையாரு, பலருடைய அதிரத்து யாரு, பள்ளிக்கு எத்தனை பேர் வந்து போறாங்க, பள்ளி எந்த இடத்துல இருக்குது, பள்ளியில யாரு நிர்வாகிகள் என்பதை அன்னை காலங்கள் அது நிறைய பேர் விளங்கிக் கொண்டார். எனவே கண்ணியமானவே, சோதனைகள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறார். எனவே பள்ளியில் நல்ல ஒழுக்கத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மூணாவது வடிவம், பள்ளி சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பள்ளி சொத்தை பாதுகாத்தா அல்லாஹ் எங்களுடைய சொத்தை பாதுகாப்பா, பள்ளி பொருளாதாரத்தை வீணடித்தா, பள்ளி பொருளாதாரத்தை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த இல்லைன்னா கண்ணியமானவர் அல்லாஹ் எங்களை பொருளாதாரத்தை அழிச்சு விடுவார். எனவே இந்த பள்ளியுடைய தண்ணி, பள்ளியுடைய டாய்லெட், பள்ளி வாயிலுடைய பேர், பள்ளி வாயிலை எல்லாவற்றையும் நாங்கள் பாதுகாப்போம். ஒவ்வொரு விவசாயிக்கும் நான் பாதுகாப்போம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வயிற்று மாவுடைய சொத்துக்களை நாங்கள் கவனம் செலுத்துவோம். முன்னோர்கள் எந்த அளவுனா பள்ளி உள் வெளி பள்ளி உள்ளே வெளியே போனா காலில் படக்கூடிய அந்த தூசிகளை கூட தட்டிட்டு போவாங்க. பள்ளி தோட்டத்திலிருந்து பள்ளு குத்துவதற்கு ஒரு வீக்கில் கூட எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. பள்ளி ஹவுலிருந்து பறக்கிறதுக்கு ஒரு கேன் தண்ணி கொண்டு போனா திரும்ப ஒரு கேனை ஊற்றிட்டு தான் கொண்டு போவான், அந்த அளவுக்கு பேணுது. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் அந்த பேணுதல் எல்லாம் இல்லை என கண்ணியமானவர்களே, அந்த பேணுதல்களை வாழ்க்கையில வருவோம். அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, இந்த பள்ளி வாயிலுக்கு செய்யக்கூடிய உரிமைகள்ல நாலாவது, நாங்க இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அதே போன்று பள்ளியில் இருக்கக்கூடிய அதிரத்து மாதிரி இவர்களுக்கு உதவியாக இருக்கும். நிர்வாகிகளுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும், பள்ளி அதிரத்துமார்களுக்கு உதவியாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கணும். ஐந்தாவது விடயம், இந்த பள்ளி வாயில் கூட சமூக ஒற்றுமை கட்டி எழுப்பப்படணும். முஸ்லீம் முஸ்லீம்களுக்கான ஒற்றுமை, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான ஒற்றுமை, இந்த கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதே போல் அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு சில மக்கள் சொல்ல வருகின்றார்கள், எப்படி என்று பார்த்தா தொப்பி இல்லை, அரை குறை ஆடைகள், துக்குவுக்கு சுஜூதுக்கு போனா அவுரத்தெல்லாம் விளங்கக்கூடிய ஆடைகள், தொழுகை பார்த்து முழுமையான தொழுகைக்கு ஒரு ஆடை அழகா வச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சில மக்கள் எப்படி வராங்கன்னா, வெள்ள காலங்கள்ல மழை பெய்கிற போது வெள்ள காலங்கள்ல கௌசர்களை கொஞ்சம் உயர்த்தி முழங்காலுக்கு மேல உயர்த்திட்டு போற மாதிரி சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா சில பள்ளிகள்ல வந்து சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, பள்ளியுடைய ஒழுக்கம், பள்ளி உள்ள வந்த ஒரு மரியாதை, பள்ளியை பற்றி ஒரு அன்பு எங்கட உள்ளத்துல வரும். பள்ளியை நாம சுத்தம் பண்ணுவோம். இந்த மகல்லாவுல 10 வருடமா 20 வருடமா இருக்கிறோம், தும்பு கட்ட பிடிச்ச ஒரு நேரம் பள்ளியை கூட்டியிருக்கிறோமா? பள்ளிக்கு 100, நாம 10 வருடமா இருக்கிறோம், பள்ளிக்கு ஒரு 5000 ரூபாய் அதிகா எங்கட கையால கொடுத்திருக்கிறோமா? சந்தா வருட ஒரு கணக்கு போட்டிக்கிறாங்க, அதை கொடுக்கிறோம். அது தவிர எங்கட கணக்கால ஒரு பகுதியா கொடுத்திருக்கிறோமா? எங்கட பள்ளியில் அதிரத்தா இருக்கக்கூடிய மாதிரியா இருக்கக்கூடிய ஊழியரா இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எங்களால் ஒரு ஹக்கு கொடுக்குதுதான். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் கொஞ்சம் யோசி. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு நாங்கள் துறப்பை ஏற்படுத்துவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மஸ்ஜிதோடு துறப்பை ஏற்படுத்துகின்ற போது அல்லாஹ் எங்களை எல்லா விவகாரங்களையும் நிறைத்தாக்கித்தாரா. சோதனைகள் அல்லாஹ் எங்களை மீட்டெடுக்கிறான். அல்லாஹ் எங்களை ஊருக்கு சோதனைகளை தராம இன்னொரு படத்துக்கு அந்த சோதனை அல்லாஹ் அனுப்பிடுவான். எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கும் மக்கள் தொழுகையாளியா மாறுங்கள், இளைஞர்கள் தொழுகையாளிகா இல்லை என்றால் தொழுகையாளிகளா மாறுங்கள். அதே போல் யாரெல்லாம் தொழுகையாளியா இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிகளை செய்யுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எம் அனைவரையும் தொழுகையாளிகள் பொருளாதாரங்கள்